நாம் தொடர்ச்சியாக தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த புத்தகத்தின் ஆரம்ப கட்ட காரியங்கள் இந்த முதல் அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த முதல் அதிகாரத்தில் தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்று சொல்லப்படுகிற மிஷாவேல் மேஷாக் அசரியா ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி ஆயத்தப்படுத்தினார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். போன வாரத்திலே இந்த நான்கு வாலிபர்களும் ஆண்டவருக்கென்று தங்களை பிரதிஷ்டை உள்ளவர்களாய் காத்து கொள்ள தங்களை அர்ப்பணித்தார்கள். பிரதானிகளின் தலைவனிடத்திலே இவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். நேபுகாத்நேச்சார் இவர்களுக்கு சகலத்தை மாற்றினான் என்று பார்க்கிறோம். அவருடைய பாஷைகள் கல்தையருடைய பாஷையை சொல்லி கொடுத்தான். அடுத்தது அவருடைய உணவு முறையை மாற்றினான். பின்பு அவருடைய பெயர்களையும் மாற்றினான். எல்லாத்தையுமே மாற்றுறதான் பிசாசனுடைய வேலை. நம்முடைய ஒரிஜினலை எடுத்து மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் அவருடைய காரியம். அப்போது இந்த மாற்றத்தை இவர்களுக்கு கொண்டு வந்த உடனே இவர்கள் இந்த விஷயத்தில் மிகவும் தெளிவுள்ளவர்களாக இருந்தாங்க. கல்தையருடைய பாஷையை கற்றுக்கொண்டிருக்கலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனாலும் கூட இவர்கள் இந்த போஜன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. பெயர் மாற்றத்தை கூட அவங்க பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அந்த பெயர் மாற்றத்தை கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா பேல் ஷாத்சார் அப்படின்னா பேல் என்கிறது ஒரு அசுத்தாவி, அதை வணங்குகிற அதனுடைய தாசன் என்கிற அர்த்தத்தில் தான் தானியேலுக்கு பெல்ஷாத்சார் என்ற பெயரை கொடுக்கப்பட்டது. இதெல்லாமே பிசாசுடைய பெயர் தான். ஆனால் இவர்கள் இந்த உணவு விஷயத்தில் மாத்திரம் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. ஏன்னா இந்த உணவு இந்த ராஜ போஜனம் தங்களை தீட்டுப்படுத்தும் என்கிறது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சது. ஏன் தீட்டுப்படுத்தும் என்பதை நான் போன வாரத்திலே சொன்னேன். அங்கே ராஜாவின் அரண்மனையிலிருந்து ஆயத்தப்படுத்தி கொண்டு வரப்படுகிறவைகள் பாபிலோன் சாம்ராஜ்யம் விக்கிரக ஆராதனை சாம்ராஜ்யம் விக்கிரகங்களுக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்டதாக அந்த உணவுப் பொருட்கள் இருந்திருக்கும். அதனாலே அவன் அதை தவிர்க்கிறான். இரண்டாவது பார்க்கும் பொழுது இவர்கள் பருப்பு முதலான மரக்கறிகளையே புசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனுடைய காரியம் என்னவாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவுடைய போஜனத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தில் சொன்னது போல புசிக்கத்தகாது என்று சொன்னதான அசைவ உணவுகள் அதுவும் கூட இதில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனாலே அந்த காரணத்தினாலே அவர்கள் அசைவ உணவத்தையும் உணவையும் அவர்கள் தவிர்க்கிறாங்க. முடியாது என்று சொல்லி அந்த பிரச்சனை வேண்டாம் என்று சொல்லி தான் பருப்பு முதலான மரக்கறிகளையே நாங்கள் புசிக்கிறோம் என்று கேட்டாங்க. அப்பொழுது அதன் தலைவன் ஒரு 10 நாளைக்கு சோதிக்கும்படி அவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறார்கள். அவன் கண்களிலே தயவு கிடைக்கிறது. 10 நாளைக்கு பிறகு பார்க்கும் பொழுது இந்த 4 பேருடைய முகங்கள் அதிக களை உள்ளதாக புஷ்டியாக இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நம்ம இவனுடைய பிரதிஷ்டை வாழ்க்கை. இந்த பிரதிஷ்டை வாழ்க்கை என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு அந்த பிரதிஷ்டை வாழ்க்கையின் ஆசீர்வாதம் என்ன, அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். போன வாரம் நம்ம அதனுடைய பிரதிஷ்டை வாழ்க்கையை பார்த்தோம். இவங்களுக்குள்ள இந்த 4 பேருக்குள்ள இந்த பிரதிஷ்டை வாழ்க்கை, அதனுக்குரிய ஆசீர்வாதம் என்ன என்பதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா என்றைக்குமே இந்த பிரதிஷ்டை என்பது ஒரு ஆசீர்வாதமான காரியம். வேதம் முழுவதிலும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தங்களை பிரதிஷ்டை பண்ணினவர்களை விசேஷமாய் ஆசீர்வதிச்சிருக்கிறார். கர்த்தரே சில பிரதிஷ்டைகளையும் வேதத்தில் நியமித்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் தாங்களாக மனப்பூர்வமாய் தங்களை பிரதிஷ்டை பண்ணி கொண்டவர்களையும் ஆண்டவர் விசேஷமாய் ஆசீர்வதிக்கிறார். இப்போ வேதத்தில் பார்த்தீங்கன்னா நசரைய விரதம் அப்படின்னு ஒரு பிரதிஷ்டை ஆண்டவரை ஏற்படுத்துறது. இது எண்ணாகமும் 6:6 வாசிங்கன்னா தெரியும், படிக்க வேண்டாம். நசரைய விரதம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதிஷ்டை இது கர்த்தராக ஏற்படுத்தினது. இந்த பிரதிஷ்டையிலே பார்க்கும் பொழுது இவர்கள் மரணத்தில் சம்பவி கலந்து கொள்ளக்கூடாது, மரித்த சடலத்தை தொடக்கூடாது, மற்றும் திராட்சை ரசம் மதுமானம் போன்ற காரியங்களை அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அவருடைய தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது, இப்படி சில காரியங்கள் அதில் இருந்துச்சு. இப்படிப்பட்டதான அந்த பிரதிஷ்டை இதுவும் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது. அது மாத்திரமல்ல, தாங்களாக மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணி கொண்டு வாழ்கிறது, அது இன்னும் விசேஷமான ஒரு காரியம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் நம்மளை வந்து சில காரியத்தை நமக்கு தூண்டுவார், சில விஷயத்தை. இது வந்து ஆண்டவருடைய பிரமாணத்தின்படி நம்ம பிரதிஷ்டை பண்ணணும். இதில் வந்து பிரதிஷ்டை ரெண்டு காரியம் இருக்குது, அதனால தான் ரெண்டையும் நான் சொல்கிறேன். நசரேய விரதம் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது, சிலர் வந்து தாங்களாகவே பிரதிஷ்டை பண்ணி கொண்ட காரியங்களும் இருக்கிறது. அதே போல் நமக்கும் சொல்லுகிறேன், ரெண்டு பிரதிஷ்டை இருக்கிறது. ஒன்று என்னென்னா, வேத வசனம் நமக்கு காண்பிக்கின்ற பிரதிஷ்டை. வேதம் நமக்கு என்னென்ன சொல்லுகிறதோ, இப்படி வாழணும், இப்படி வாழக்கூடாது என்று நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள் அனைத்திற்கும் நாம் நம்மை பிரதிஷ்டை பண்ண வேண்டும். ஒரு இதில் எப்படி அன்னைக்கு நசரேய விரதம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சோ, இன்னைக்கு வந்து நமக்கு அப்படி அல்ல. நசரேய விரதம் நமக்கு கிடையாது. வேத சத்தியங்கள், கற்பனைகள், கட்டளைகள், சொல்லப்போனால் புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள், இந்த சத்தியங்களுக்கு நம்மை பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ளும். இது வந்து கர்த்தர் ஏற்படுத்தின பிரதிஷ்டை, அதற்கு நம்மை உட்படுத்தி கொள்ளணும். இது ஒரு பக்கம். ரெண்டாவது, கர்த்தர் ஏற்படுத்தி கொண்ட பிரதிஷ்டின் ஒரு பக்கம் இருக்கிறது, அடுத்து இருந்தாலும் இன்னொன்று, நமக்குன்னு சில காரியத்தை கர்த்தர் சில நேரத்தில் நமக்கு வந்து தூண்டுவார். புரிதல்? கர்த்தர் ஏற்படுத்துகிற பிரதிஷ்டை வந்து எல்லாருக்கும் பொதுவானது, அது அத்தனை பேரும் கம்பல்சரியாக ஃபாலோ பண்ண வேண்டியது. இன்னொன்று, நமக்குன்னு சில பிரதிஷ்டை கர்த்தர் ஏற்படுத்துவார். அது எப்படின்னா, நம்மை சில காரியத்தில் இப்படி இருக்கணும்னு சொல்லி நமக்கு தனிப்பட்ட விதத்தில் சில நேரத்தில் கர்த்தர் சில காரியத்தை நமக்கு நடத்துவார். அது வந்து வேதத்தில் இருக்கும்னு சொல்ல முடியாது, பட் அது நல்ல விஷயமா இருக்கும், சரியான விஷயமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில காரியத்தை கர்த்தர் நமக்கு பிரதிஷ்டை பண்ண தூண்டும் போது அதுக்கு நம்மை பிரதிஷ்டை பண்ணி கொள்வது தவறு கிடையாது. இந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்மை பிரதிஷ்டை பண்ணி கொள்வதில் அது தவறு கிடையாது. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, வேதம் சொல்லுகிற பிரதிஷ்டைகளை நாம் கை கொள்வது மட்டுமல்ல, அதை போதிக்கவும் செய்ய வேண்டும். அதை மற்றவங்களுக்கும் சொல்லணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனால் நம்ம வந்து நமக்கென்று கர்த்தர் பிரத்யேகமாக சில பிரதிஷ்டை பண்ணார்னா சொன்னார்னா, அதை நம்ம செஞ்சோம்னா அதை நம்ம மற்றவங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, போதிக்கக்கூடாது. அதை வந்து நம்ம சிலருக்கு ஆலோசனையாக நம்ம வந்து சொல்லலாமே தவிர, அதை வந்து நம்ம வந்து போதித்து நான் இப்படி இருக்கிறேன் நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யாரையும் போதிக்கவோ வற்புறுத்தவோ கூடாது. அது வந்து தவறு. ஏன்னா அது நமக்கென்று சில நேரத்தில் பிரத்யேகமாய் சொல்லுகிற விஷயங்கள், அதை வந்து நம்ம எல்லார் மேலேயும் அப்ளை பண்ண முடியாது, அது சரி வராது, எல்லாத்துக்கும் அது வந்து ஒத்து வராது. அதனாலே நம்ம இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும், அது இந்த பிரதிஷ்டைன்ற விஷயத்தில். ஏன்னா இதில் வந்து ஏன் இதை வந்து இப்போ நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரதிஷ்டை என்கிற விஷயத்தில் இப்படிப்பட்ட சில குழப்பங்கள் இருக்கும். இன்றைக்கி நிறைய பிரதிஷ்டைகள் வந்து வேதத்திற்கு ஒத்து வராத பல பிரதிஷ்டைகள் இன்றைக்கி வந்து பல சபைகளில் இருக்கிறது. மருந்து எடுக்கக்கூடாது, இப்படிலாம் சில பிரதிஷ்டை இருக்கிறது. வெள்ளை ட்ரெஸ் தான் போடணும், நகையை கட்டி தான் ஆகணும், இப்படி பல பிரதிஷ்டைகள் சில இருக்குது. அதை ஜனங்களின் மேல் ஃபோர்ஸ் பண்ணி செய்கிற காரியங்கள் இருக்கிறது. அது வேதம் சொல்லுகிற காரியம் கிடையாது. புரியுதுல? அது அவரவர்களுக்கு ஒரு பிரதிஷ்டைன்னா ஓகே, அது அவங்கள பற்றி பிரச்சனையே கிடையாது, அவங்க இருந்துக்கலாம், அதை யாரும் கேட்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் பார்க்கும் பொழுது இதை எல்லாரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அதை வற்புறுத்துவது, அதை உபதேச சட்டமாக மாற்றுவது தவறு. அதனால தான் இன்றைக்கி பல இடத்துல பல குழப்பங்கள், உபதேச குழப்பங்கள் வருகிறதற்கு அதுவும் ஒரு காரணம். அந்த பிரதிஷ்டை அதை வந்து எல்லாரும் மேலே நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. சரி, இருக்கட்டும். இப்போது இந்த நாலு வாலிபர்களுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் வந்தது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். 16 முதல் அதிகாரம் 16 21 வரைக்கும் படிப்போம்.
ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சை ரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான்.
அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான்.
இந்த நாலு வாலிபருக்கும்
தேவன்
சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார்.
அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருகிறதற்கு
குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல்,
தானியேல்,
அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களை போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை,
வேறு ஒருவரும் காணப்படவில்லை.
ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில்,
எந்த விஷயத்தில்
ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ,
ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ, அதிலே
தன் ராஜ்யம் எங்கும் உள்ள,
தன் ராஜ்யம் எங்கும் உள்ள
சகல சாஸ்திரிகளிலும்,
சகல சாஸ்திரிகளிலும்,
ஜோசியரிலும்,
ஜோசியரிலும்
அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான்,
அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான்.
கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் 1ஆம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தான்,
தானியேல் அங்கே இருந்தான். இங்கே பார்க்கும்போது இந்த 4 வாலிபர்களுக்கும் கர்த்தர் வித்தியாசமான தெய்வீக ஞானத்தை கொடுக்கிறார். இதிலே தானியேலுக்கு சகலவிதமான சொப்பனங்களையும் தரிசனங்களையும் அறியத்தக்க அறிவை, விசேஷித்த வெளிப்பாட்டு வரத்தை கர்த்தர் தானியேலுக்கு கொடுக்கிறார். மற்ற 3 பேருக்கும் பார்க்கும் பொழுது சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையிலும் சாமர்த்தியத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அட்மினிஸ்ட்ரேஷனில் கர்த்தர் அவளுக்கு திறமை கொடுத்தார். தானியேலுக்கு வந்து விசேஷமாய் ஒரு ரெவலேஷன், அந்த ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். ரெவலேஷனல் ஸ்பிரிட், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வந்து அவருக்கு கொடுத்தார். இப்போ நம்ம பார்க்கணும் இந்த 4 பேருடைய விஷயங்கள் ஏன் வித்தியாசமாக இருந்ததுன்னா, அதுக்கு ஒரே ரீசன் இவங்களுக்குள்ள இருந்த ஒரு பிரதிஷ்டை. இப்போ இந்த பிரதிஷ்டை என்பது உண்மையிலேயே இவ்வளவு ஆசீர்வாதமான நிச்சயம். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தங்களை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணி கொண்ட எந்த நபரையுமே கர்த்தர் சாதாரணமாய் வைத்த சரித்திரம் கிடையாது. தங்களை உண்மையாகவே கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் தங்களை பிரதிஷ்டை பண்ணி கொண்டவர்கள். இப்போ இந்த பிரதிஷ்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா வற்புறுத்தலோடு வந்த பிரதிஷ்டை கிடையாது, மனப்பூர்வமாய் வந்த பிரதிஷ்டைகள். இன்றைக்கி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மோடு கூட, நம்ம ரட்சிக்கப்படும் போதிலிருந்தே நம்ம கூட கர்த்தர் வந்து பல விஷயங்களை நம்மோடு கூட பேசுகிறார். சில விஷயங்களை நமக்கு வந்து ரொம்ப சீரியஸாக கர்த்தர் நம்மளோட இடைப்படுவார். அப்படி இடைப்படும் பொழுது அந்த காரியங்களை நம்ம என்றைக்குமே எதையுமே ஈஸியாக எடுக்கக்கூடாது. சில குறிப்பிட்ட காரியத்தில் கர்த்தர் நமக்கு வந்து பேசுகிற விஷயம் நம்ம உள்ளத்தில் ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, ஆழமான ஒரு உணர்வை நமக்குள்ள ஏற்படுத்துது, மாற்றத்தை உண்டு பண்ணுது அப்படின்னா, அந்த காரியத்திற்கு நம்ம உறுதியான ஒரு பிரதிஷ்டைக்குள்ள நம்ம வந்துடணும். ஏன்னா அது என்னை குறித்து ஒரு தேவ திட்டம், இப்படி நான் இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை நம்ம உணரும் பொழுது அதற்கு நம்ம வந்து மனப்பூர்வமாய் நம்மை பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ளணும். பிரதிஷ்டையில் வந்து பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து இவங்க எங்கள் அப்பா அம்மா என்ன ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சிலர் வந்து நிற்பாங்க. அது பெரிய விஷயம் கிடையாது, அது வந்து அப்பா அம்மா ஒப்பு கொடுக்குறாங்க அது. ஆனால் அவங்க அப்பா அம்மா ஒப்பு கொடுக்குற காரியம் ஒரு பக்கம் அது தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஒப்பு கொடுக்குறாங்க, அது பெற்றோருடைய விருப்பம். ஆனால் அந்த காரியத்திற்கு அந்த குறிப்பிட்ட நபர் எப்பொழுது தன்னை பிரதிஷ்டை பண்ணுகிறார்களோ அங்கே தான் கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருக்கும். அதாவது இது என்ன சொல்கிறேன்னா, நாமாகவே முதலாவது நம்மை ஒப்பு கொடுத்தாலும் சரி, அல்லது நமக்கு முன்னே இருக்கிறவங்க நம்மை ஒப்பு கொடுத்து அதற்கு நம்மை உட்படுத்தி கொண்டாலும் சரி, எப்போ அந்த சம்பந்தப்பட்ட நபர் தன்னை பிரதிஷ்டை பண்ணுகிறார்களோ அந்த நபருடைய வாழ்க்கையில் தான் ஆண்டவர் பலமான காரியங்களை செய்வார். இதில் வந்து சிலருக்கு வந்து இந்த வாய்ப்பு இருக்கும், அதாவது பெற்றோர் பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அந்த பெற்றோர் பிரதிஷ்டை பண்ணுறது எல்லாருக்கும் கிடைக்காது. நல்லா ரட்சிக்கப்பட்ட புதுசில் சிலர் சாட்சி சொல்லும்போது கஷ்டமாக இருக்கும் கேட்கும்போது. எங்கள் அப்பா அம்மா என்னை வந்து பிறந்தபோதே ஊழியத்துக்கு பிரதிஷ்டை பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும்போது நான் நினைப்பேன், நமக்கெல்லாம் அப்படி யாரும் பண்ணலையே, நமக்கெல்லாம் இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு யோசிப்பேன். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அது நமக்கு கஷ்டமாக இருக்கும். என்னடா அது, நம்ம அப்போ நமக்கு அப்பா அம்மா அப்படி யாரும் நம்மளை பிரதிஷ்டை பண்ணலையே. ஆனால் அப்பா அம்மா பிரதிஷ்டை பண்ணுறது வந்து ஒரு காரியம், அந்த நபரை வந்து எங்கேயாவது போகும்போது கர்த்தர் அரசில் பிடிப்பார். ஆனால் அதை விட சிறந்தது நாமாகவே முன்வந்து நம்மை பிரதிஷ்டை பண்ணுற பாருங்க, அது ரொம்ப மேலான விஷயம், அதுதான் ரொம்ப விசேஷம். இதில் வந்து நமக்கு பெரிய பேக்ரவுண்டுன்னு கிடையாது, ஆனால் ஆண்டவருக்கு நாமாகவே மனப்பூர்வமாய் மனமுவந்து, ஆண்டவரே நான் உங்களுக்காக நான் இப்படி இருப்பேன், இப்படி வாழ்வேன், இப்படி உங்களை பின்பற்றுவேன் அப்படி சொல்லி நம்ம வந்து ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கிறது, அது கர்த்தர் மிகவும் பெரிய அளவுக்கு அவங்களை ஆசீர்வதிப்பார். இப்போது சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்கள், அவருடைய தாயாகிய அன்னாள் பிரதிஷ்டை பண்ணுறார். தேவரீர், நீர் உனக்கு ஆண் பிள்ளை கொடுப்பீரானால் அவன் தலையின் மேல் சவகரன் கத்திப்படுவதில்லை, அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கே அவனை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரதிஷ்டை பண்ணுறான். அந்த பிரதிஷ்டையை வந்து ஆண்டவர் வந்து பார்க்குறாரு. அந்த பிரதிஷ்டையை கர்த்தர் கவனிக்கிறார். ஆனால் அந்த பிரதிஷ்டை வந்து அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை கொண்டு வரும். சாமுவேலுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இடைப்படுகிறதற்கு ஒரு காரியமாக இருந்துச்சு. ஆனால் சாமுவேல் என்னை தன்னை எப்பொழுது தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தானோ அங்கே தான் ஆண்டவர் அவன் வாழ்க்கையில் கிரியை செய்கிறதை பார்க்க முடிஞ்சது. தாயின் பிரதிஷ்டை அவனுக்கு ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணாலும் அவனுடைய பிரதிஷ்டை தான் அவனை ஊழியக்காரனாக மாற்றியது. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பெற்றோர் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க, பிள்ளைகள் அதற்கு உடன்படாமல் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு ப்ராப்ளமாக போயிட்டுருக்கும். கடைசியில் ஒருவேளை கர்த்தர் அந்த பிரதிஷ்டை நிறைவேற்றணும்னு அவங்க பெற்றோர் சீரியஸாக இருந்தாங்கன்னா ரொம்ப நெருக்கடி பிரச்சனைகளை கர்த்தர் உண்டு பண்ணி அதுக்கு பிறகு அவர்கள் ஒப்பு கொடுக்கறதற்கான ஒரு வாய்ப்பு வரும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டேமேஜஸ் வரும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும். அவங்களாம் ஒப்பு கொடுத்துட்டாங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, ஸ்மூத்தாக போயிடும். இல்லைன்ற பட்சத்தில் அவங்க மிகப்பெரிய டேமேஜஸ் சந்தித்து அதன் பிறகு அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிறதற்கு காலம் எடுக்கும். இது பலருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. நான் ஒரு மிஷினரி சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கேன், அதை நான் இங்கே கூட முந்தி சொல்லியிருக்கலாம். ஜான் கெடி என்று சொல்லி ஒரு சிறந்த ஒரு மிஷினரி. அந்த மிஷினரி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய லைஃப் வந்து ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. தீவிலே சென்று ஆண்டவருக்கு ஊழியம் செய்த ஒரு தெய்வ மனுஷன். கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு நடுவிலே போய் ஊழியம் செய்து ஒரு தீவு ஜனங்களை முதல் முதலாக சந்தித்த அந்த ஜனங்களை ஆண்டவருக்குள் கொண்டு வந்த ஒரு நல்ல மிஷினரி. அந்த மிஷினரியுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவனுடைய பெற்றோர் நல்ல ஒரு தேவ பக்தி உள்ளவர்கள், கர்த்தருக்கென்று ரொம்ப பிரதிஷ்டை உள்ளவர்கள். தங்களுடைய பிள்ளை கர்த்தருடைய ஊழியக்காரனாய் குறிப்பாக மிஷினரியாக வந்து அறியப்படாத ஜனங்களுக்கு கிறிஸ்துவை கொண்டு செல்ல வேண்டும் என்கிறதுல தீராத தாகம் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட பெற்றோர், அந்த குடும்பத்தில் பிறந்தவன் தான் இந்த ஜான் கெடி. அப்படி இருக்கும்போது இவன் சின்ன வயசுலேருந்தே அவனை பிறந்த பொழுதே அவனை கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணாங்க. ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஆண் பிள்ளை ஒரு மிஷினரியாக வரணும், ஆண்டவரே உமை அறியாத ஜனங்களுக்கு நடுவில் போய் என் ஊழிய செய்கிற மிஷினரியாக வரணும்னு பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. அவன் வளருகிறான். வளரும் பொழுது அவனுடைய சிந்தையும் உலகத்தனமாக இருக்குது. உலகத்தில் நல்லா படித்து நல்ல பெரிய என்ஜினியராக வந்து பெரிய ஆளாக வரணும் அப்படின்ற ஒரு நினைப்பிலேயே அவன் வளருகிறான். பள்ளி படிப்பை முடிக்கிறான். பள்ளி படிப்பை முடித்து அவன் கல்லூரிக்குள் போக வேண்டிய ஒரு நேரம் வருகிறது. அப்போது இவனுடைய பெற்றோர் அவனுடைய வாழ்க்கையில் முக்கியமான கட்டத்துக்குள்ள வரான் என்கிறதை புரிந்து கொண்டு இவனை வந்து ஒரு பைபிள் காலேஜில் சேர்த்து படிக்க வச்சு அவனை மிஷினரி அனுப்பணும்னு சொல்லி அவங்க திட்டமிடுறாங்க. ஆனால் இவனோ நல்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து பெரிய என்ஜினியராக வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட்லேயே இருக்கிறான். இப்போ வந்து இந்த முக்கியமான அந்த குரூஷியல் டைம் வந்த உடனே இப்போ பெற்றோருக்கும் இவனுக்கு கிளாஷ் ஆகுது. பெற்றோர் சொல்கிறாங்க, நீ வந்து பைபிள் காலேஜில் சேர்ந்து கர்த்தருக்காக நீ ஒரு மிஷினரியாக வரணும்ப்பா அப்படிங்கிறாங்க. உங்களோட ஒன்று அதுக்காகத்தாங்க நாங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். ஆனால் இவன் சொல்கிறான், இல்லை எனக்கு அதில் விருப்பமே கிடையாது, நான் வந்து நல்ல இன்ஜினியராக வரணும் அப்படிங்கிறான். பெற்றோருடைய சின்ன வயசுலேருந்தே அவனை பக்தியை வளர்த்துருக்கிறாங்க, சர்ச்சுக்கு போயிருக்கிறான். ஒரு ஃபார்மல் வழக்கத்தின்படி சர்ச்சுக்கு போகிறது வர்றது சண்டே ஸ்கூல் அட்டன் பண்ணுறது இப்படி தான் வளர்ந்துருக்கிறான். இப்போ இந்த கட்டத்தில் இந்த பிரச்சனை வந்த உடனே இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் இவனை தொட நினைக்கிறார். ஆனால் இவனோ தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இவன் ஒத்து வரவே மாட்டாங்கிறான். நான் எனக்கு வந்து நான் பைபிள் காலேஜில் போகிறது எனக்கு விருப்பமே கிடையாது என்று சொல்லி இந்த பிரச்சனை வீட்டில் முத்திக்கிட்டே போகுது. இந்த பிரச்சனை முத்திக்கிட்டே போன உடனே கடைசியில் இவன் தீர்மானம் பண்ணுறான், நம்ம சர்ச்சுக்கு போய் கர்த்தரை தேடுறதுனால தான் நம்மளை வந்து இப்படி மிஷினரி ஆகணும்னு சொல்லி நம்மளை வந்து வீட்டில் பிரச்சனை பண்ணுறாங்க. அதனால ஒன்று செய்வோம், நம்ம சர்ச்சுக்கு போகிறதே நிறுத்திடுவோம்னு சொல்லி அவன் சர்ச்சுக்கு போகிறதையே அந்த வாரத்திலேருந்து அவன் நிறுத்திடுறான். இப்போ வீட்டில் வந்து இது ஒரு பெரிய இஷ்யூவாகிடுது. இப்போ வந்து சர்ச்சுக்காக வந்துட்டு இருந்தான், இப்போ பார்க்கும்போது இவனை மிஷினரி எப்போன்னு சொல்ல ஆரம்பித்த உடனே இவன் சர்ச்சுக்கு வரதையும் நிறுத்திட்டான். உடனே பெற்றோர் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்கப்பா, நீ அப்படி இல்லை சார், நீ மற்றதை பார்க்கலாம், சர்ச்சுக்கு வர்றது மட்டும் நிறுத்தாத என்று சொல்லி அவனை வந்து வற்புறுத்தி பார்க்குறாங்க. ஆனால் இவன் பார்க்குறான், இவங்களை நம்ம சர்ச்சுக்கு போய் கர்த்தரத்தை என்ன நம்மளை மிஷினரின்னு சொல்லி நம்ம தொந்தரவு பண்ணுறாங்க, இந்த இயேசுவும் வேண்டாம் இந்த மிஷினரியும் வேண்டாம் ஒன்றும் தேவையில்லை என்று சொல்லி, எனக்கு நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டு வாங்கி தரல, எனக்கு ஒன்றும் தேவையில்லை என்று சொல்லி அவன் முரண்டு பிடித்து கொண்டு வீட்டில் பெரிய பிரச்சனை ஓடுது. சில வாரங்களாகுது இவன் சர்ச்சுக்கே வரதை ஸ்டாப் பண்ணிட்டான், சுத்தமாக சர்ச்சுக்கு போகிறதே போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த சர்ச்சில் வந்து வெளியிடத்துலேருந்து ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்திருந்தார், வரார். வரும்போது அந்த பெற்றோர் பார்க்குறாங்க, அவர் வந்து பிரபலமான ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர், அதனால் அவர் வருகிற இந்த கூட்டத்தில் இவன் வந்து கலந்துக்கிட்டால் நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு அன்னைக்கு காலையில் அவன்கிட்ட பேசுகிறாங்களே, நீ இது வரைக்கும் கொஞ்ச நாள் சர்ச்சுக்கு வராமல் போயிட்டேன், ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் நீ எப்படியாதுவா, நம்ம சர்ச்சுக்கு வெளியூர்லேருந்து ஒரு பிரசங்கியார், பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கியார் வராரு, ரொம்ப நல்லாயிருக்கும், இதை மிஸ் பண்ணிடாத, இன்றைக்கி மட்டுமாவது நீ வந்து அட்டன் பண்ணு என்று சொல்லி அவனை வற்புறுத்தி கூப்பிட்றாங்க. சரி, இன்றைக்கி ஒரு நாள் இவங்க கெஞ்சுறாங்களேன்னு சொல்லிட்டு சரி போய் தான் பார்ப்போம் சொல்லி வேண்டாம் வெறுப்பாய் போனான். போய் சர்ச்சில் கடைசியில் பின்னால் கடைசி வரிசையில் போய் உட்காந்துட்டான். உட்காந்துட்ட உடனே அன்றைக்கி அந்த பிரசங்கியார் வந்தார், பைபிளை திறந்தார். திறந்துட்டு இயேசு கிறிஸ்து அவர் பவனி வருகிறதுனால என்ன அந்த வசவேத பகுதி எடுத்துட்டார், மார்க் 11 அதிகாரத்தை எடுத்துகிட்டு தம்முடைய சீஷர்களில் 2 பேரை இயேசு கிறிஸ்து கிராமத்துக்குள்ளே அனுப்பி, மனுஷரில் ஒருவரும் ஒரு காலம் ஏறியதாக அதை கழுதை கூட்டி கட்டியிருக்கிற காண்பீர்கள், அதை போய் அவிழ்த்து கொண்டு வாருங்கள், ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். இந்த வேத பகுதி எடுத்துட்டு அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். பிரசங்கிக்க ஆரம்பித்து பயங்கர மிஷினரி தாட்டுக்குள்ளே போகிறார். அவர் சொல்லிட்டு இவனுக்கு நேராக கையை நீட்டி இது ஆண்டவருக்கு வேண்டும் அப்படின்னாரு. மெசேஜ் அவனுக்கு நேராக கையை நீட்டி இது ஆண்டவருக்கு வேண்டும்னு அவனை கை நேராக கையை நீட்டி பேசுகிறார். பெற்றோருக்கு ஒரே சந்தோஷம், அருமையான மிஷினரி தாட் கொடுத்தாரு. இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி நீ ஆண்டவருக்கு வேணும்னு இனிய ஊழியத்திற்கு வரணும், மிஷினரியாக வரணும்னு ஒரு சவால் விட்ட செய்தி அது. அந்த செய்தி பெற்றோருக்கு ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு, கண்டிப்பாக கர்த்தர் நம்ம பையன்கிட்ட பேசியிருப்பார் அப்படின்னு ஒரே மனசுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்போடு சர்வீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே ரிசல்ட்டை எதிர்பார்க்கலான்னு பையன்கிட்ட கேட்குறாங்க, இன்னைக்கு கர்த்தர் கூட பேசினார் தானே அப்படின்னாங்க. அவன் என்ன சொன்னான் தெரியுமா, அந்த பிரசங்கியார்கிட்ட என்னை பற்றி சொல்லி நான் எங்கே உட்காந்துருக்கிறேன்னு காமிச்சு எனக்கு நேராக கையை நீட்டி இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்ல வச்சிங்க, அப்படிதானே உங்கள் செட்டப்பெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டான். இவளுக்கு சப்புன்னு ஆயிடுச்சு, எவ்வளோ தூரம் ஆண்டவர் துல்லியமாக இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு மிஷினரி தாட்டை கொடுத்தாரு. வெளியிலேருந்து பிரசங்கியார் கொண்டது நீ ஆண்டவருக்கு வேண்டும், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி எப்படி ஒரு சேலஞ்சான ஒரு செய்தியை கர்த்தர் கொடுத்தாரு. கடைசியில் அவன் இப்படி அதை தப்பாக எடுத்துக்கிட்டானேன்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டாங்க. சரின்ட்டு அவன் அதுக்கு வேறு தர்கத்துக்கு வேண்டான்னு விட்டுட்டாங்க. ஒரு வாரம் போச்சு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. இவன் இப்படியே விட்டுறக்கூடாது என்பதற்காக மெதுவாக ஞாயிற்றுக்கிழமை ஆகும்போது மெதுவாக பேச்சு கொடுத்தாங்களே, சரி நம்ம சர்ச்சுக்கு வந்தால் தான் உனக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து சொல்லி கொடுத்து பேச வைக்கிற உனக்கு சந்தேகம் வருது, சரி நம்ம சர்ச்சுக்கு வர வேண்டாம், வேறு ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு போ, வேற எங்கேயாவது ஒரு சர்ச்சுக்கு போய் நீ சர்வீஸ் அட்டன் பண்ணு, சர்வீஸ் மட்டும் அட்டன் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை வற்புறுத்தினாங்க. இங்கே வந்தால் தான் உனக்கு டவுட் வருது, வேண்டாம் இங்கே வேண்டாம் வேறு சர்ச்சுக்கு போய்க்கும். சரி அவன் பார்த்தான், சரி போவோம், சரி அப்படி தான் சொல்லிட்டு செஞ்சான். அன்றைக்கி இந்த சர்ச்சுக்கு போல அவன் போனால் கொஞ்சம் தூரம் போனோன்னு ஒரு சர்ச் அவன் கண்ணில் பட்டுச்சு, அந்த சர்ச்சில் போய் உட்காந்தான். உட்காந்து அன்றைக்கி அது சர்வீஸ் நடக்குது. மெசேஜ் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் இந்த சர்ச்சில் மெசேஜுக்கு வந்தார்ல இந்த கெஸ்ட் ஸ்பீக்கர் எவாஞ்சலிஸ்ட், இவர் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறாரு, அதே சர்ச்சுக்கு அவர் வந்திருக்கிறார் கரெக்டாக அடுத்த வாரம். அங்கே வந்துட்ட உடனே அவர் அங்கே வந்து வேறு பிரசங்கம் பண்ணக்கூடாது, அந்த எவாஞ்சலிஸ்ட்டுகளுக்கும் அது பிரச்சனை என்ன, ஒரே பிரசங்கத்தை வச்சு ஃபுல்லாக அடினு அடிச்சிருவாங்க மொத்த சர்ச்சிலையும், 25 சர்ச்சுக்கு போனால் 25 சர்ச்சில் அந்த ஒரே மெசேஜை பேசி முடிச்சிருவாங்க. அப்போ இவர் என்ன பண்ணார், அங்கே போனார், போயிட்டு அந்த திறந்த திருப்பி அதே மெசேஜ் அதே வசனத்தை எடுத்தார் படித்தார், மறுபடியும் அவர் ஏறியாமல் அவனுக்கு நேராக கையை நீட்டி இது ஆண்டவருக்கு வேண்டும்னார் சொல்லி ரொம்ப காராசரம் பயங்கரமாக ஒரு மிஷினரி தாட்டு கொடுத்து மெசேஜ் கொடுத்தாரு. இவருக்கு என்னடா அது, இந்த ஆள் திருப்பி இங்கே வந்துட்டார், நம்ம போகிற இடத்துக்கு இவர் இன்னும் இங்கே வந்திருக்காரான்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி எரிச்சலாகி போச்சு. எரிச்சலோடு வீட்டுக்கு வந்துட்டான். வந்துட்டு வீட்டில் உடனே கேட்குறாங்க, ஃபீட்பேக் கேட்குறாங்க, இன்றைக்கி எங்கள் சர்ச்சுக்கு போனேன், அங்கே எப்படி இருந்துச்சு, சர்வீஸ்லாம் நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி இவங்க அப்பாவையும் கேட்குறாங்க, பெற்றோர் கேட்குறாங்க. இவனுக்கு கோபமாக வந்துச்சு, நீங்கள் அந்த பிரசங்கிட்ட சொல்லி வச்சிட்டீங்க, அவர் அங்கே போன இடத்துக்கு அவர் அங்கேயே வந்து திருப்பி அதே பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவன் அதே மாதிரி கடின இருதயத்தோடு பேசுகிறான். என்னடா அது, இவனு கர்த்தர் வந்து இவனை தொடர்ந்து பிடிச்சாலும் இவன் வந்து இப்படி இருக்கிறானேன்னு அவங்களுக்கு ஒன்றுமே பேச முடியல, விட்டுட்டாங்க, அமைதியாயிட்டாங்க. ஒரு வாரம் இன்னும் ஒரு வாரம் ஆச்சு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மெதுவாக திருப்பி பேசினாங்க, டே உனக்கு இப்படி யோசிக்க வேண்டாம், இந்த பிரசங்கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம், இப்படி வந்து இவர்கிட்ட வந்து நம்ம ஊரில் வந்து இப்படி எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கோம்னு சொல்லி சந்தேகப்பட வேண்டாம். நீ நம்ம ஊரில் எந்த சர்ச்சுக்கும் போகாத, எங்கேயாவது தூரமாக போ, எவ்வளோ தூரம் வேணால் போய்க்கும். நம்ம ஊரில் இருக்கிற எல்லா சர்ச்சிலையும் சொல்லி வச்சோன்னு தான் நீ நினைக்கிறேன். நம்ம ஊரில் இருக்கிற எந்த சர்ச்சுக்கும் போக வேணாம், ரொம்ப தூரம் எவ்வளோ தூரம் வேணால் போய் உன் கண்ணில் பட்ட எங்கே சர்ச்சில் போய் அதை அட்டன் பண்ணு, ஆனால் அட்டன் பண்ணாமல் மட்டும் இருக்காத என்று சொல்லி வற்புறுத்தினாங்க. சரி என்ன தான் பண்ணுறது, சரி ஞாயிற்றுக்கிழமை சும்மாதான் இருக்கிறோம், நம்ம கிளம்பி ரொம்ப தூரம் போயிட்டான். அதே மாதிரி அவன் சொன்னது போலவே ரொம்ப ட்ராவல் பண்ணி போய் ஒரு சர்ச் கண்ணில் பட்டுனா அதில் போய் உட்காந்துட்டான். பின்னால் என்ன கொடுமைனா, அதே பிரசங்கியார் இப்போ இந்த வாரம் அதே சர்ச்சுக்கு வந்திருக்கிறாரு. மூணாவது வாரமும் நடந்தது, நடந்த சம்பவம் இது. மூணாவது வாரமும் அதே பிரசங்கியார் இவன் போய் உட்காந்து அந்த சர்ச்சில் வந்து நிற்கிறார். அங்கேயாவது வேற பிரசங்கம் பண்ண வேண்டாமா, அங்கேயும் மறுபடியும் வேதத்தை அதே பைபிள் போர்ஷன் எடுத்தார். எடுத்து வச்சு மறுபடியும் இது ஆண்டவருக்கு வேண்டும்னார். மூணு வாரம் இப்போ இவனுக்கு ஆட்டம் கண்டுடுச்சு, நான் ரொம்ப தூரம் போயிட்டான். இவனுக்கே தெரியும் இந்த இடத்துல வந்து இவன் சொல்லி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு இவன் மனசாட்சிக்கு நல்லா தெரியும். அப்போ அவ்வளோ ட்ராவல் பண்ணி போன பிறகும் அந்த இடத்துல ஆண்டவர் திருப்பி அவனை துரத்துறத அவனால் உணர முடிச்சுது. முடிச்சுட்டு வந்தான் வீட்டுக்கு. வந்த உடனே பெற்றோர் கேட்டாங்க, எங்கப்பா உடனே இன்னைக்கு நல்லா இருந்துச்சா சர்ச்சு, சர்வீஸ் நல்லா இருந்ததா என்று சொல்லி கேட்டாங்க. கேட்கும் பொழுது இவன் சொன்னான், இவனுக்கு இப்போ வந்து கொஞ்சம் ஆட்டம் கண்டுடுச்சு, கொஞ்சம் ஆட்டம் கண்டு இப்போ வந்து சொல்லவும் முடியல. போன ரெண்டு வாரமும் பெற்றோரை எதிர்த்து பேசின மாதிரி இந்த முறை பேச முடியல. தடுமாற்றத்தோடு சொன்னான், இந்த மாதிரி நடந்துச்சு, அவரே தான் திரும்பி அங்கே வந்தார், இப்படி பேசினாருன்னு சொல்லி சொன்ன உடனே பெற்றோர் பார்த்தாங்க, புரிஞ்சுதா இப்போ கர்த்தர் உன்னை ஊடியத்து கிடைக்கிறார், மிஷினரியா நீ வரணும்னு சொல்லி உன்னை அழைக்கிறார் என்று சொல்லி அவரை ஃபோர்ஸ் பண்ணாங்க, சொன்னாங்க, எடுத்து சொன்னாங்க. சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் சம்மதித்தான். ஏன்னா மூணு தடவை இது நடந்த பிறகு அவனுக்கு ஒன்றும் பேச முடியல, சம்மதித்தான். சம்மதித்து அதன் பிறகு இப்போ நம்ம ஊரில் மாதிரி அங்கே வந்து இங்கிலாண்டுலலாம் பார்த்தீங்கன்னா மிஷினரியை ஒருத்தர் செலக்ட் பண்ணேன்னா ரிட்டன் எக்ஸாம் வச்சு அவனோட வேத அறிவை செலக்ட் பண்ணி ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக செலக்ட் பண்ணுவாங்க. ரிட்டன் எக்ஸாம் வச்சு அவங்களோட வேத அறிவை செலக்ட் பண்ணி பார்த்து அவங்களோட வந்து பேசி எல்லாம் பண்ணி தான் அவங்கள மிஷினரியாக அனுப்புவாங்க. அப்படி இருக்கும்போது ரிட்டன் எக்ஸாம் வைக்கிறாங்க. ரிட்டன் எக்ஸாம் வச்சோடனே அதில் போய் எழுதுகிறான். அவன் சின்ன வயசுலேருந்தே பைபிள் படித்தவன், சண்டே ஸ்கூல்லாம் போய் அட்டன் பண்ணி பைபிள் படித்தவன், படித்து அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னு எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. பார்த்தான், இதை நம்ம எல்லாமே தெரிஞ்சிருக்குது, நம்ம எழுதினோம்னா கரெக்டாக டிக் பண்ணிட்டோம்னா பாஸ் ஆகிடுவோம், பாஸ் ஆகிட்டே நம்மளை மிஷினரி ஆகிடுவாங்க. அப்போ அங்கே போனோன்னு இவன் மைண்டில் அப்படியே திடீர்னு ஒர்க் பண்ணுது, மைண்ட் வந்து எதிராக ஒர்க் பண்ணுது, தப்பாக எழுதிடுவோம், கரெக்டாக பாஸ் பண்ண தான் நம்ம பிரச்சனை, வேணும்னா எல்லாத்துக்கும் தப்பு தப்பாக டிக் பண்ணி தப்பான ஆன்சர் பண்ணி எல்லாத்தையும் தப்பாக ஆன்சர் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டான். கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, பர்பஸாக ஃபெயில் ஆகிற மாதிரி அவன் எல்லாத்தையும் தப்பாக எழுதி கொடுத்துட்டு வந்துட்டான். ரிசல்ட் வந்துச்சு, ரிசல்ட்டில் ஃபெயில் வந்துருச்சு. இவனுக்கு ஒரே சந்தோஷம், பார்த்தீங்களா நான் ஃபெயில் ஆகிட்டேன், நான் வந்து தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நான் மிஷினரி ஆகிறதுக்கு நான் தகுதி கிடையாது, என்னை ஃபெயிலுன்ட்டாங்க, இப்போ என்ன செய்வீங்க, எனக்கு இன்ஜினியர் காலேஜ் சீட் வாங்கி கொடுங்க அப்படின்னு திருப்பியும் பழைய போராட்டத்தை ஆரம்பித்தான். பெற்றோருக்கு ஒன்றுமே சொல்ல முடியல, இப்போ ஃபெயில் ஆகிட்டானே என்ன பண்ண முடியும், கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாங்க. சில நாட்கள் கழித்த உடனே அதே மிஷினரி ஸ்தாபனத்திலிருந்து இன்னொரு கடிதம் வந்துச்சு. அந்த கடிதத்தில் என்ன போட்டுருந்துச்சுன்னா, இந்த மிஷினரிக்கான தேர்வு எக்ஸாமில் எழுதின எல்லாருமே ஃபெயில், அதனால பேக்ரவுண்ட் படி பார்த்து பெற்றோருடைய பேக்ரவுண்ட், அவங்களுடைய பாத்மபாரம், அவங்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள் இதன் அடிப்படையில் சில செலக்ட் பண்ணியிருக்கிறோம், அந்த அடிப்படையில் உடனே நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம்னு வந்துருச்சு. ஏன்னா பெற்றோர் நல்ல மிஷினரியாக உங்களுடைய பிள்ளையை அர்ப்பணிச்சிருக்கிறீங்களா கேள்வி இருந்திருக்கும், பெற்றோருக்கான கேள்வி இருந்திருக்கும். அந்த கேள்வியில் பார்க்கும்போது இந்த பெற்றோர் தங்கள் பிள்ளையை பருத்தி இப்படிலாம் எழுதியிருப்பாங்க, இதை பார்த்து செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ எல்லாரும் ஃபெயில், பெற்றோருடைய பின்னணியை வச்சு நாங்கள் ஒன்று செலக்ட் பண்ணுறோன்னு செலக்டட்னு வந்துருச்சு. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னடா அது திருப்பி நம்மளை செலக்டட்னு வேறு போட்டு விட்டாங்க, இப்போ அவனுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, வேறு வழி இல்லாமல் இவனுக்கு அந்த பிரதிஷ்டை இல்லை. ஆனால் பெற்றோருடைய பிரதிஷ்டை தான் அப்படி இவனை தள்ளிட்டு போகுது. அதன் பிறகு இவனை வந்து மிஷினரியாக அனுப்புறதுக்கான சில பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பும்போது இவருக்கு திருமணம் எல்லாம் செய்து குடும்பமாய் போய் சேர்ந்து ஒரு கிறிஸ்து அறிவிக்கப்படாத ஒரு தீவிலே போய் ஊழியம் செய்வதற்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அவன் போய் அங்கே ஊழியத்தை ஆரம்பிக்கிறான். இன்னும் முழு பிரதிஷ்டை இல்லை, என்னமோ வந்தாச்சு, செலக்ட் ஆயாச்சு, வந்தாச்சு, ஆரம்பிக்கிறான். அந்த தீவில் யாருமே இவங்க அங்கீகரிக்கல. எல்லாருமே வித்தியாசமான ஜனங்கள், எல்லாமே புதுசாக இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல. நாட்கள் போகிறது, அந்த தீவில் எந்த மருத்துவ வசதி கிடையாது, எந்த வசதிகள் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது நாட்கள் போக 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 அந்த தீவிலே கொடிய விஷ காய்ச்சல்கள் பரவுது. அந்த காலகட்டத்தில் அவருக்கு வந்து ஒரு குழந்தையும் பிறக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த விஷ காய்ச்சல் மிகுதியாய் பெருகி ஜனங்கள் மொத்த மொத்தமாக சாகிறாங்க. முதலாவது அந்த விஷ காய்ச்சலில் அவங்களுக்கு பிறந்த அந்த குழந்தை பாதிக்கப்பட்டு மரித்து போகிறது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தங்களுடைய குழந்தையை அவங்களே குடி தோண்டி புதைக்கிறாங்க. அவங்களுக்கு யாருமே ஆதரவு கிடையாது, விசாரிக்க கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. தாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து அவனும் அவனுடைய மனைவியும் குழந்தையை அவங்களே குடி தோண்டி புதைக்கிறாங்க. சில காலங்கள் போகிறது, அந்த தீவிலே இன்னும் விஷ காய்ச்சல் இன்னும் கொடுமையாய் பரவுகிறது. பரவ ஆரம்பித்த உடனே அதில் அவனுடைய மனைவியும் பாதிக்கப்பட்டு அவளும் மரித்து போகிறாள். அவளும் இறந்துட்டான். இப்போ அங்கே போன உடனே இப்போ அவன் தனி மனிதன் ஆயிட்டான். எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் போய் அங்கே இருக்கும்போது தான் அவன் தன் வாழ்க்கையை அவன் சிந்திக்கிறான். நம்ம என்ன செய்யறது, இப்போ என்ன செய்யறது? பிறந்த குழந்தை, குழந்தை பிறந்துச்சு, அதுவும் போயிடுச்சு, மனைவியும் போயாச்சு. இப்போ இவன் மட்டும்தான் நிற்கிறான். அதன் பிறகு ஆண்டவருடைய சமூகத்தில் பல நாட்கள் விழுந்து அழுது ஜபிக்கிற ஆண்டவரை, ஏன் என்னை இங்கே கொண்டு வந்தீர், இங்கே கொண்டு வந்து குழந்தை கொடுத்தீர், குழந்தை போச்சு, மனைவியும் போயிட்டா, எல்லாம் போயாச்சு, என்னை எனக்கு யாரும் கிடையாது, எதுக்காக என்னை கொண்டு வந்தீர், ஏன் நான் இங்கே வந்தேன்? கர்த்தரிடத்தில் போராடுகிறான். ஆண்டவர் சொன்னார், உன்னை ஒரு நோக்கத்தோடு இந்த தீவிரை நான் கொண்டு வந்திருக்கிறேன், உன்னை இனி பயன்படுத்துவேன். தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தான். அந்த நிலைமையில், எல்லாம் இழந்த நிலைமையிலே முழுவதுமாக அர்ப்பணித்தான். அதுக்கு பிறகு அவன் தீர்மானம் பண்ணான், இனி அவன் சொந்த நாட்டுக்கு போகிறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு கிடையாது. இனி இங்கே இருந்து எல்லாமே போயாச்சு, இனி வாழ்நாள் முழுவதும் இந்த ஜனங்களை ரட்சிப்பு நடத்துறதுக்கு தான் தன்னுடைய வேலை என்கிறதை உணர்ந்து பாரத்தோடு இறங்கினான். ஊழியத்தில் செய்ய ஆரம்பித்தான். சில காலங்களாக ஆக ஜனங்களை கர்த்தரோட ஆரம்பித்தார். ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தாங்க, ரட்சிக்கப்பட ஆரம்பித்தாங்க. ரட்சிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அந்த தீவிலை பல வருஷங்கள் இருந்து ஊழியம் செய்து அவன் இங்கிலாந்துக்கு திரும்பவே இல்லை. முழுவதுமாய் தன்னுடைய ஊழிய காலம் முழுவதையும் அந்த தீவிலே அவன் ஊழியம் செய்து அவன் அங்கேயே மரித்து அந்த ஜனங்களால் அந்த தீவிலேயே அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறையிலே நாலு வாசகங்கள் எழுதினாங்களாம். அந்த கல்லறையில் எழுதப்பட்ட வாசகம் என்னென்னா, ஜான் கெடி இந்த வருஷம் இந்த தீவிற்கு மிஷினரியாக வந்தான். முதல் வாசகம், இந்த வருஷத்தில், இந்த குறிப்பிட்ட வருஷத்தில் ஜான் கெடி இந்த தீவுக்கு மிஷினரியாக வந்தான். ரெண்டாவது வாசகம், ஜான் கெடி இந்த தீவிலே கர்த்தருக்கு ஊழியம் செய்த பொழுது தன்னுடைய மனைவியையும் குழந்தையும் அவன் இழந்து விட்டான். ரெண்டாவது வாசகம். மூணாவது வாசகம், ஜான் கெடி இந்த தீவிலே வந்து ஊழியம் செய்த பொழுது கிறிஸ்தவர்கள் ஒருவருமே இல்லை. நாலாவது வாசகம், ஜான் கெடி மரிக்கும்போது இந்த தீவிலே கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் ஒருவருமே இல்லை அப்படின்னு எழுதுனான். மொத்த தீவையும் அவன் கர்த்தர் கூட ஆதாயப்படுத்தியிருந்தான். அந்த ஜனங்களுக்கு இவன் ஒரு அப்போஸ்தலனாக இருந்தான். மொத்த தீவையும் ஆண்டவருக்குள் ஆதாயப்படுத்தி அந்த மண்ணிலேயே அவன் மரணமடைந்து கர்த்தருடைய ராஜ்யம் எடுத்துக் கொள்ளப்பட்டான். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டை, பெற்றோர் செய்த பிரதிஷ்டை ஒரு பக்கம் நடந்துச்சு. ஆனால் அவன் தன்னை பிரதிஷ்டை பண்ணுற வரைக்கும் கர்த்தரால் அவனை பயன்படுத்த முடியல. எப்போ அவன் தன்னை அந்த பிரதிஷ்டைக்கு உட்படுத்தி கொண்டானோ அங்கே தான் கர்த்தர் அவனை தன் கரத்தில் எடுத்தார். அப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் பெற்றோர் பண்ணுறதுன்னு ஒரு பக்கம் அது அன்னாள் விஷயத்தில் இருந்துச்சு, அன்னாள் செய்தான். ஆனால் சாமுவேல் எப்பொழுது அவன் கர்த்தருக்கு தன்னை பிரதிஷ்டை பண்ணி கொண்டானோ அங்கே இருந்து தான் ஆண்டவர் அவனை கரத்தில் எடுத்தார். அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலே நம்மை ஆண்டவருக்கு பிரதிஷ்டை பண்ணிக்கணும். உமக்காக நான் இப்படி இருப்பேன், சும்மா வாயில் சொல்கிறதில்ல, அதில் வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும். சீரியஸாக எடுத்துல நம்மளை வந்து பிரதிஷ்டை பண்ணிக்கணும். அந்த பிரதிஷ்டை நிச்சயமாகவே வீண் போகாது. நம்ம பண்ணுற பிரதிஷ்டை ஒருபோது வீண் போகாது. அது நிச்சயமாய் கர்த்தருக்கு நம்மை பயனுள்ள பாத்திரமாய் மாற்றியே தீரும். பிரதிஷ்டை பண்ணவங்க யாருமே மிஸ் ஆனது கிடையாது. தங்களை கர்த்தருக்கு உண்மையாய் தேவ சித்தத்திற்கு கர்த்தருக்கு ஆண்டவர் ஏவுகிறபடி தன்னை பிரதிஷ்டை பண்ணி கொண்டவர்கள் ஒருபோது வீணாய் போனது கிடையாது. கர்த்தர் அவங்களை விசேஷமாக பயன்படுத்தி இருக்கிறார். இப்போ சாமுவேலுடைய விஷயத்தில் உங்களுக்கு நான் சில வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. 1 சாமுவேல் 1 அதிகாரம் கடைசி வசனம் 28வது வசனத்தை வாசிக்கலாம்.
ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான்.
இந்த ஒரே வசனத்துல ரெண்டுமே வந்துருச்சு. அன்னாள் வந்து பிரதிஷ்டை பண்றான், தன்னுடைய பிரதிஷ்டையை நிறைவேற்றுகிறார். ஏற்கனவே அவள் பிரதிஷ்டை பண்ணிட்டு இப்பொழுது அவள் சொல்றான், ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்று தன்னுடைய பிரதிஷ்டையை அவள் நிறைவேற்றுகிறாள். அவள் சைடு அவள் கரெக்டாக கிளியர் ஆயிட்டாள். அவள் சைடில் அவள் கிளியராக செஞ்ச முடித்த உடனே அடுத்து அவனுடைய காரியம் சொல்லப்படுகிறது, அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். இது சாமுவேலுடைய பிரதிஷ்டை. அப்போ அந்த சின்ன வயசில் பால் மறந்த பிள்ளை, சின்ன பையன், இவனை கொண்டு வந்து அவனுடைய தாய் தன்னுடைய பிரதிஷ்டையை நிறைவேற்றும் பொழுது அந்த பிள்ளை அந்த பிரதிஷ்டைக்கு தன்னை உட்படுத்தி கொண்டு கர்த்தரை பணிந்து கொண்டான். இது வந்து விசேஷம், இதுதான் இங்கே ஸ்பெஷல் காரியம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பிள்ளையை கொண்டு வந்து வீட்டிலேருந்து கொண்டு வந்து அறியாத ஒரு இடத்துல தேவாலயத்தில் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்கன்னா அந்த பிள்ளை எப்படி அந்த இடத்துல கர்த்தரை பணிந்து கொண்டிருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நீங்கள் பாருங்கள், ஸ்கூலில் வந்து சேர்க்குறோம், எல்கேஜியில் சேர்க்கும் போது உங்களுடைய பிள்ளைகளாம் யோசிச்சு பாருங்கள், தெரியும். முதல் நாள் போனேன்னு அத்தனை கத்தி கூச்சல் போட்டு கதறி அழுது, நான் முந்தைய நம்ம சர்ச்சு ஒரு ஸ்கூலில் நடந்துட்டு இருந்துச்சு ஃபஸ்ட் ஆரம்பத்தில். அவர் அந்த முதல் நாளில் வந்து அந்த ஸ்கூல் ஓனர் என்னை கூப்பிட்டு ஜெபிக்க கூப்பிடுவார். போவேன், போனால் கொடூரமாக இருக்கும். வந்த அத்தனையும் கத்தி கதறி பயங்கரமான கூச்சலாக இருக்கும். பிள்ளைங்களை வந்து பக்கத்தில் விட மாட்டாங்க, நீங்கள் விட்டுட்டு போயிடுங்கன்னு சொல்லி பெற்றோர்கிட்ட சொல்லிடுவாங்க. பெற்றோர் வெளியில் போயிடுவாங்க, கத்தி எல்லாம் அழுது அழுது கரெக்டாக பண்ணுங்க. அந்த டீச்சர்ஸ் அவங்க கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. சில பிள்ளைங்க அந்த கோபத்தில் டீச்சர்ஸை போட்டு அடிக்குங்க, என்னை வெளியில் விட்டு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்களை டீச்சர்ஸை போட்டு அடிக்க குத்துங்க, என்னை வெளியில் தப்பிச்சு ஓடுறதுக்கு. இப்படி அவ்வளோ போராட்டம் நடக்கும். சின்ன பிள்ளைங்களை வந்து முதல் நாளில் கொண்டு போய் ஒரு புது இடத்துல விடுறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை வந்து பிள்ளைங்க அக்செப்ட் பண்ணவே முடியாது இல்லையா. அப்படி இருக்கும்போது இவன் சின்ன பையன் தான் சாமுவேல், பெற்றோர் கொண்டு வந்து விடுறாங்க, கொண்டு வந்து விட்டு கர்த்தருக்காக கொடுத்தேன்னு சொல்லி விட்டுறாங்க. அவன் பாருங்க, உடனே அவன் கர்த்தரை கொண்டான். அவன் கதறி அழுதலை, நான் இருக்க மாட்டேன், நான் வீட்டுக்கு போயிடலாம், நான் இருக்க மாட்டேன், இப்படிலாம் அவன் கதறவே இல்லை, கத்தவே இல்லை. ஆண்டவரை அவன் பணிந்து அக்செப்ட் பண்ணிட்டான். இதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும். அன்னாள் வந்து அந்த பிரதிஷ்டையை பண்ணினவள், அவனை வந்து அதை சொல்லி சொல்லியே வளர்த்துருப்பான். இல்லை, நீ வந்து கர்த்தருக்குரியவன், நீ கர்த்தருக்காக வாடணும், தேவாலயத்தில் உன் போய் விட போகிறேன், நீ அங்கே தான் வளர போகிற, அங்கே உன் ஆசீர்வாதமாக கர்த்தர் உன்னோட இடைப்பட போகிறாரு, நீ கர்த்தருக்காக வரப்போற, இப்படி சொல்லியே அவனை டியூனப் பண்ணி கொண்டு வந்திருப்பான். அதனாலே அவன் மைண்ட் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்துச்சு. அங்கே கொண்டு வந்து விட்ட உடனே அவன் கர்த்தரை பணிந்து கொண்டான். இதுதான் பிரதிஷ்டை. இதில் இன்னொரு ஒரு ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரதிஷ்டை வந்து இது அண்ணாளுடைய வற்புறுத்தலினால் அல்லது அண்ணாளுடைய ஒப்பு கொடுத்தலினால் வந்துச்சு மாட்டிங்க சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. இந்த சாமுவேலுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா அது நமக்கு நல்லாவே தெரியும். இது அண்ணாளுடைய லைஃப்பில் அவர் சொன்ன ஒரு ஃபீட்பேக், அவனோட ஒரு ஃபீடிங்னால இப்படி எல்லாம் அப்படி சொல்லி சொல்லி வளர்த்ததுனால மட்டும் வந்துருச்சுன்னு நம்ம சொல்லிட முடியாது. அது மெயின் அதுதான். ஆனால் இதை இவன் அக்செப்ட் பண்ணது அதை விட ஒரு லெவல் மேலே. இப்போ இந்த இடத்துல அவன் கர்த்தரை பணிந்து கொண்டான்னு போட்டிருக்கு. இன்னொரு வசனத்தை பாருங்கள், 2 அதிகாரத்தில் 11-12 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான்.
இங்க பாத்தீங்கன்னா பணிவிடை செய்து கொண்டிருந்தான், அங்க பாத்தீங்கன்னா பணிந்து கொண்டான், இங்கே பணிவிடை செய்து கொண்டிருந்தான்.
ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை.
இங்கே கம்பாரிசன் வருது பாருங்க. இங்கே சாமுவேல் அங்க இருக்கிற அந்த தேவாலயத்துல ஆசாரியனாகி ஏலியின் பிள்ளைகளும் அதே தேவாலயத்தில் இருக்கிறாங்க. இந்த சாமுவேல் கர்த்தருக்கு பணிவிடை செய்யலாம், கர்த்தருடைய காரியங்கள் எல்லாத்தையும் எடுத்து செய்கிறான், அந்த வேலைகள் எல்லாம் செய்கிறான், பணிவிடை செய்து ஆசாரியனாகி ஏலிக்கு உதவியாக அவன் பல பணிவிடையான காரியங்களை செய்கிறான், சுத்தம் பண்ணுற வேலை எடுக்கிற எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் ஆசாரியனாகி ஏலியின் பிள்ளைகளோ பேலியாலின் மக்களாக இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரையே அறியலை. ஏன் இது மனப்பூர்வமான பிரதிஷ்டன்னு சொல்கிறேன்னா, இந்த இடத்தில் இந்த சாமுவேல் இந்த ஏலியின் பிள்ளைகளை பார்த்து மிஸ்கைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆசாரியனுடைய பிள்ளைகளை எப்படி இருக்குது, நம்ம எப்படி இருக்கக்கூடாது அவன் நினைச்சிருக்கலாம்ல. ஆசாரியனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க அதை பார்த்து இவனுக்கு கத்துட்ருக்கலாமே, அந்த தப்பான வழிகளை கத்துட்ருக்கலாம். ஆனால் ஆசாரியனுடைய பிள்ளைகள் தவறான பாதையில் போயிட்டுருக்கிறாங்க. ஆனால் இவனோ ஆண்டவருக்கென்று தன்னை பிரதிஷ்டை பண்ணி கொண்டு அவர்களுடைய தவறான காரியத்தில் தன்னை உட்படுத்தி கொள்ளாமல் இவன் தன்னை பிரித்து கொண்டு வாழ ஆரம்பித்தான். இதுதான் உண்மையான பிரதிஷ்டை. அன்னாள் நிமித்தம் இவன் பிரதிஷ்டையாக இருந்திருந்தான்னா அது கொஞ்ச நாள் தான் ஓடிருக்கும், இல்லை ஒரு காலத்துக்கு ஓடிருக்கும். அதுக்கு பிறகு இவன் அப்படியே இந்த ஏலியன் பிள்ளைகளோடு சேர்ந்து அப்படியே போயிட்டுருப்பான், வேற ரூட்டில் போயிருப்பான். ஆனால் இது இவனுக்குள் இருந்த பிரதிஷ்டை எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் தன் கூட இருக்கிற ஏலியின் பிள்ளைகள் தப்பாக இருந்தாலும் இவன் அந்த தப்பான வழிகளை கற்றுக்கொள்ளாமல் அதில் தன்னை உட்படுத்தி கொள்ளாமல் இவன் தனித்து கர்த்தருக்கென்று அவன் பிரிந்து நிற்கலாம். பிரதிஷ்டைனா என்ன அப்படின்னா, உங்களுக்கு நல்லா சொல்கிறேன், கர்த்தர் நம்ம எதிர்பார்க்குற பிரதிஷ்டை. நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இப்படி போகிறோன்றது கிடையாது. நமக்குன்னு ஒரு ட்ராக் ஆண்டர் வச்சுட்டார்னா நம்மளை சுற்றிலும் எத்தனை தப்பான காரியங்கள் நடந்தாலும் எதிலையும் நம்ம டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அதுதான் உண்மையான பிரதிஷ்டை. இன்றைக்கி நிறைய பேர் வந்து நல்லா ஆரம்பிக்கிறாங்க, நல்லா பிரதிஷ்டையோடு ஆரம்பிக்கிறாங்க, ஆரம்பித்து கடைசியில் சுற்றிலையும் நடக்கிற தப்பான காரியங்கள் இழுப்புண்டு போயிடுறாங்க. இவங்களை பார்க்குறாங்க அதில் இழுத்துட்டு போயிடுறாங்க, இவங்களை பார்க்குறாங்க இவங்கள மாதிரி மாறிடலாம், இப்படி நல்லா ரட்சிக்கப்படுறாங்க. கடைசியில் தங்களை சுற்றிலும் நடக்கிற தவறான காரியங்களில் இழுப்புண்டு போய் கடைசியில் அவர்கள் எங்கேயோ போய் நின்னுறாங்க. இது உண்மையான பிரதிஷ்டையின் காரியம் கிடையாது. உண்மையிலேயே ஒருவன் தன்னை முழுவதுமாய் கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணியிருப்பான். ஆனால் தன்னை சுற்றிலும் என்ன நடந்தாலும் அதில் அவன் டிஸ்டர்ப் ஆக மாட்டான். எத்தனை தவறான காரியங்கள் தங்கள் பக்கத்தில் நடந்தாலும் அவன் டிஸ்டர்ப் ஆக மாட்டான். அவன் தன்னுடைய காரியத்தில் அவன் கரெக்டாக இருப்பான். அவனை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணார். இன்றைக்கி நிறைய பேர் பிரதிஷ்டையில் ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் அந்த பிரதிஷ்டையில் உறுதி இல்லாமல் போயிடுறாங்க. ஏன்னா இது மற்றவங்களுடைய ஒரு நடத்துதலில் வர்றது. ஆனால் தன்னைத்தானே மனதார பிரதிஷ்டை பண்ணி கொண்டவன், கண்டிப்பாக சொல்கிறேன், என்ன தான் பக்கத்தில் அவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் அவன் தன்னுடைய நோக்கத்தில் ஒரே குறியாக இருப்பான். அவன் டிஸ்டர்ப் ஆகவே மாட்டான். அவனுடைய ஓட்டத்தை அவன் கரெக்டாக ஓடிட்டே இருப்பான். மற்றவங்களை பார்த்து எதையுமே காப்பி பண்ண மாட்டான். மற்றவங்களுடைய பார்த்து எதுலையுமே அவன் டைவெர்ட் ஆக மாட்டான். அவனுடைய காரியம் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி எவ்வளோ பேர், இன்றைக்கி எவ்வளோ பெரிய பெரிய ஊழியக்காரர்களை வரவேண்டியவர்கள் நல்லா வந்து கடைசியில் அவங்க பக்கத்தில் நடக்கிற மற்ற காரியங்களை பார்த்து திசை மாறி போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் ஆகிட்டாங்க அது மாதிரி போயிடுறாங்க. காரணம், அந்த பிரதிஷ்டையிலே அவர்கள் உறுதியாக இல்லாமல் போகிறது தான். பிரதிஷ்டை பண்ணுறது நல்லது, அதில் உறுதியாக நிற்கணும். உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, இந்த சினிமா நடிகை நக்மா எல்லாம் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டு தான் வந்தா இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருடைய அந்த சாட்சி பார்க்கும்போது உண்மையிலேயே இருதயத்தை தொடக்கூடிய ஒரு சாட்சி தான் அது. அந்த சாட்சி நான் கேட்டேன், நல்ல சாட்சி. உண்மையிலேயே தன்னை ஒப்பு கொடுத்து தான் அவள் வந்து கர்த்தருக்குள்ளே வந்தா. உண்மையிலேயே அவள் வந்து உணர்ந்து தான் சாட்சியெல்லாம் கூட கொடுத்தாள். ஆனால் அதில் உறுதியாக நிற்க தெரியல, உறுதியாக நிற்க தெரியல. மற்ற காரியங்கள் அப்படி இருந்தாய் கடைசியில் என்ன செய்யுது, மறுபடியும் பழைய ஆட்களோடு சேர்ந்து பழைய ஃபெலோஷிப், பழைய ஃப்ரெண்ட்ஸ், ரட்சிக்கப்படாத மற்றவங்களோட அந்த ஐக்கியம், இந்த காரியங்கள் வரும்போது மறுபடியும் அவைகள் அவங்களை எடுத்துக்கொண்டு வெளியே கொண்டு போய் நிற்க வச்சிருது. எனக்குமே சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டவர்கள் நமக்கென்ற ஒரு பிரதிஷ்டை வச்சுட்டா அவுட்டர் சர்க்கிள் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடணும், வெளி சர்க்கிளை கட் பண்ணிடணும், பழைய சர்க்கிளை கட் பண்ணிடணும். பழைய சர்க்கிளோடு இருந்தோம்னா பிரதிஷ்டையில் நிற்க முடியாது, அது நம்ம எடுத்துகிட்டு போயிடும். பழைய சர்க்கிள் டோட்டலாக கட் பண்ணணும், அப்போ தான் நம்ம வந்து நிற்க முடியும். இன்றைக்கி நிறைய பேர் வீழ்ச்சி அடைகிறதுக்கு காரணம் என்னென்னா, பிரதிஷ்டை இல்லாதவர்களோடு இந்த பிரதிஷ்டை உள்ளவங்க போய் மிங்கிளாகிறது. மிங்கிளாகும்போது கண்டிப்பாக அது ஒரு நாள் எடுத்துகிட்டு போயிடும். நம்ம சர்ச்சை கொடுப்போம், ரெண்டு வாரம் ரெண்டு மூணு வாரமாக ஒரு தம்பி வந்துட்டுருக்கிற அன்றைக்கி அன்றைக்கி ஆனிவர்சரி சர்வீஸோட சாட்சி கொடுத்தான், ஒரு வருஷம் நான் ஜெயிலில் இருந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அவனை பற்றி நான் விசாரித்தேன், விசாரித்து பார்க்கும்போது அவனோட பயங்கரமான பேக்ரவுண்ட், அவனுக்கு அவரோட பேக்ரவுண்ட் நான் விசாரிக்கும்போது நானே அதிர்ச்சி அடைஞ்சேன். பயங்கரமான பேக்ரவுண்டு. அந்த பேக்ரவுண்டு வந்து ரட்சிக்கப்பட்டேன். அன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் அவனை பார்த்து பேசி அவனுக்கு அவனுடைய அப்பா அம்மாவுக்கு ஜெபம் பண்ணி அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவனோட நான் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸ்பெண்ட் பண்ணி கடைசியில் அவனுக்கு சொன்னேன் ஒரு காரியம், தம்பி இந்த நான் சொன்னேன் இப்போ வீடு மாதிரி வேறு ஏரியாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அப்போ இந்த ஏரியாவில் உனக்கு யாருமே தெரியாதான்னு. அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஏரியாவில் எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா, எப்படிப்பா தெரியும் அப்படின்னு. இப்போ இருக்கிற ஏரியாவும் அதே மாதிரி ஒரு நிறைய கிரிமினல்ஸ் இருக்கிற ஏரியா. நான் சொல்கிறேன், நான் ஒவ்வொரு தடவை கோர்ட்டுக்கு போகும்போதும் இந்த ஏரியாவிலேருந்து நிறைய பேர் வருவாங்க கோர்ட்டுக்கு. அதனால் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்கள எனக்கு நிறைய பேர் எனக்கு அறிமுகன்றோம். அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த ஏரியாலையும் எங்களுக்கு அறிமுகம். அங்கே போன பிறகும் எந்த ஏரியாவில் போனாலும் அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. அங்கே போகிறோமே இங்கே இந்த ஏரியாவில் எனக்கு நிறைய பேர் அறிமுகம் இருக்கிறாங்கன்னா. அப்போ நான் சொன்னேன், அப்போ இந்த ஏரியாவும் என்ன செய்ய, நீ சீக்கிரம் மாற்றுறோன்னே. ஆமாம் சரி மாற்றேறேண்ணா. எந்த காரணத்தை கொண்டும் யார் கூடும் வெளியில் போகும்போது பசங்க பார்த்தாங்கன்னா பேச்சு கொடுத்தா ரோட்டில் என்ன பேசக்கூடாது. வா டீ குடிச்சிட்டு போகலாம், டீ கடைக்கு கூப்பிடுவாங்க. டீ கடைக்கூட நீ போகக்கூடாது. டீ கடைக்கு போய் டீ குடிக்கலான்னு கூப்பிடுவாங்க, போகக்கூடாது. எந்த காரணத்துக்கும் போகக்கூடாது. இன்றைக்கி காலையில் இங்கே வந்து நிற்கும்போது சொன்ன, நீ காலையில் சர்வீஸ்க்கு வந்தான் நிற்கும்போது சொன்னேன், இது பேர் இங்கே இருக்கிற நம்ம ஆட்டெலாம் காமிச்சிருப்பா, இவங்க தான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ். டெல்லி பிரதர் அப்புறம் இந்த சத்தீஸ்வரெலாம் இருந்தாங்க, காமிச்சு இவங்க தான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ், இவங்ககிட்ட தான் பழகணும், இவங்ககிட்ட தான் நிமிங்கள் ஆகணும், வெளியில் யார்கிட்டையும் பழகக்கூடாதுன்னு அவனுக்கு ஆலோசனை கொடுத்தேன். ஆனால் ரொம்ப நல்ல இன்னர் ஹார்ட்டில் அவன் நல்ல பையன். சந்தர்ப்ப சூழ்நிலை அவனை ஒரு மிகப்பெரிய குற்றவாளியாக மாற்றிடுச்சு. ஆனால் உள்ளான மனுஷன் அவன் நல்ல பையன். அவ்வளோ மரியாதையை பேசுகிறான், அவ்வளோ ஒரு நல்ல இருதயம் அவனுக்கு இருக்கிறது. இந்த உலகம், இந்த ஆவிக்குரிய உலகம் அவனுக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா இப்படிப்பட்ட உலகத்தை அவன் பார்த்ததே கிடையாது. மோசமான ஒரு உலகத்தை பார்த்து வளர்ந்துருக்கிறான். ஆனால் இப்போது அவனுக்கு இந்த உலகம், இந்த காரியமே அப்படியே புதுசாக இருக்குது. அதிசயமாக பார்க்கலாம் எல்லாத்தையும். அப்போ எதுக்கு சொன்னால், இந்த சர்க்கிள் கூட அவனை வந்து மிங்கிள் ஆகணும், இதில் கனெக்ட் ஆகணும். அவன் பார்த்துட்டு சொன்னான், டெல்லி பிரதர்ட்ட கேட்டான், அண்ணே நாளைக்கு நீங்கள் ஜீசஸ் கால்ஸுக்கு வருவீங்களான்னு. அவன் வந்து பார்த்து மாதையை பண்ணிட்டு இருக்கிறான். நாளைக்கு அவன் அங்கே வருவான், அண்ணன் நீங்கள் நாளைக்கு வருவீங்களான்னு அவன் அவரை கூப்பிட்றான், கூட்டத்துக்கு கூப்பிட்றான். அப்போ பாருங்க, அவனுக்கு வந்து உற்சாகம் அவ்வளோ ஜாஸ்தி ஆகி போச்சு. அவரை வந்து கூட்டத்துக்கு கூப்பிட்ற அளவுக்கு அவன் ஆகிட்டான். இப்போ அந்த மாதிரி அந்த ஆர்வம், அந்த நல்ல இருதயம் அவனுக்குள்ள, அந்த ஆவிக்குரிய சிந்தனை நல்லா இருக்குது. கர்த்தரை தொடர்ந்து தேடணும், வாஞ்சியோ தேடணும், கூட்டங்களில் கலந்து கொள்ளணும், அந்த ஆர்வம் இருக்கிறது. அப்படி இருக்கிறவங்க நிச்சயமாக நல்லா வந்துடுவாங்க, பிரச்சனை கிடையாது. அப்போ இதில் என்ன கேட்டீங்கன்னா, சுற்றி இருக்கிறவங்களோடு இருக்கிறதான கனெக்ஷன் நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் நம்ம வந்து வர முடியும். நமக்குன்னு ஒரு பிரதிஷ்டை, அந்த பிரதிஷ்டையோடு இருக்கிறவங்களோட மட்டும்தான் நம்ம மிங்கிள் ஆகணும். மற்றவங்களோடு நம்ம மிங்கிள் ஆகவே கூடாது. அப்போ தான் நம்ம சர்வைவ் ஆக முடியும். அப்போ தான் நம்மை குறித்த தேவ திட்டம் நடக்கும். இப்போ இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியல் இவங்களுக்கு கர்த்தர் இந்த பிரதிஷ்டையை பார்த்து விசேஷ ஞானத்தை அட்மினிஸ்ட்ரேஷன் செயலி கொடுத்தாரு. தானியலுக்கு சகல சொப்பனங்களையும் தரிசனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக தேவன் மாற்றினார். இதுதான் முக்கியம். எப்படி இந்த பிரதிஷ்டையும் இதுவும் கனெக்ட் ஆகுது இல்லை. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா, பிரதிஷ்டை என்பதை ஆண்டவர் என்றைக்குமே ரொம்ப கனப்படுத்துகிறார். பிரதிஷ்டைன்றதை ரொம்ப கனப்படுத்துவார். இப்போ எடுத்துட்டீங்கன்னா சிம்சோன், அவனுடைய பிரதிஷ்டையில் அவன் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் அவனோடு கூட இருந்து பராக்கிரமமான காரியத்தை கர்த்தர் அவன் மூலமாக செஞ்சார். சாமு, அவன் வந்து பிரதிஷ்டையில் விழுந்தான், அதனால் வந்து எத்தனை அடி வாங்கினான். அந்த பிரதிஷ்டை போன பிறகு தான் கர்த்தர் விட்டார். சாமுவேலெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பிரதிஷ்டையில் கடைசி வரைக்கும் நின்றான். கர்த்தருக்கு தன்னை பிரதிஷ்டை பண்ணின விஷயத்தில் கடைசி வரைக்கும் நின்றான். அந்த பிரதிஷ்டையில் அவன் கடைசி வரைக்கும் இருந்ததுனாலே கடைசி வரைக்கும் சாமுவேல் அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஜெயிண்டாக இருந்தான் சாமுவேல். அவனுடைய இளம் வயதில் மட்டும் கிடையாது, வயது முதிர்ந்த காலத்தின் கூட அந்த பிரதிஷ்டையில் சாமுவேல் பர்ஃபெக்டாக நின்னான். அதுதான் அவனை தீர்க்க தரிசையை மாத்துச்சு. ஏன்னா பிரதிஷ்டை வந்து ஆண்டவர் அவ்வளோ ஹானர் பண்ணுறார். இப்போ உங்களுக்கு காட்டுற பாருங்க, ஒன்று சாமுவேல் 12 வருவோம். 12 முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேலர் அனைவரையும் நோக்கி இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு
உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன்.
இப்போதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானோ கிழவனும் நரைத்தவனுமானே.
சாமுவேல் அவருக்கு வயசாயிடுச்சு. நானோ கிழவனும் நரைத்த மறியுள்ளவளானேன்.
என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன்.
சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன்.
இதோ இருக்கிறேன் கர்த்தரின் சந்நிதியிலும். அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன்?
யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன்?
யாருக்கு அநியாயம் செய்தேன்?
யாருக்கு இடுக்கண் செய்தேன்?
யார் கையில் பரிதானம் வாங்கிக் கொண்டு கண் சாடையாயிருந்தேன்? சொல்லுங்கள். அப்படியுண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். அதற்கு அவர்கள்
நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை.
எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை. ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள்.
அதற்கு அவன்
நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக
சாட்சியாக இருக்கிறார்.
அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான். அதற்கு அவர்கள் அவர் சாட்சிதான் என்றார்கள்.
என்ன சாட்சி பாருங்க. முதிர் வயதான நேரத்தில் நரைமயிரானேங்கிறான். நரைத்தவனானேன். சிறு வயதுலேருந்து இப்போ நான் கிழவன் ஆயிட்டேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னால் தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். என்னை நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. யார்கிட்ட நான் அநியாயம் பண்ணேன்? யாருடைய எருதை கழுத நான் எடுத்தேன்? யார்கிட்ட நான் பரிதானம் வாங்கினேன்? யாருக்கு நான் அநியாயம் செஞ்சேன் சொல்ல முடியுமா? ஒன்றுமே சொல்ல முடியல. நீங்கள் யார்கிட்டையும் எதையுமே செய்யலை, வாங்கலை. அத்தனை ஜனங்களும் அவனுக்கு கரெக்டாக சாட்சி கொடுத்தாங்க. ஒருத்தரும் சாமுவேலை குற்றவாளின்னு ஒருத்தர் கூட அவனுக்கு விரோதமாய் கை நீட்ட முடியல. அவன் யார சாட்சி வைக்கிறான்? பெருசு கர்த்தர் இதுக்கு சாட்சினா. இதுக்குதான் அந்த தைரியம் வேணும். நீங்க என் கையில ஒண்ணுமே கண்டுபிடிக்கல என்பதற்கு கர்த்தர் சாட்சி. அவர் அபிஷேகம் பண்ணினவர், அதாவது இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். அவர் அபிஷேகம் பண்ணின இயேசு கிறிஸ்துவை சாட்சிங்களாம். என்ன ஒரு ரெவலேஷன் பாருங்க. அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவ சாட்சியை கொண்டு வரான். கர்த்தர் சாட்சி, அவர் அபிஷேகம் பண்ணினவர் இயேசுவே சாட்சிங்கிறார். ஜனங்கள் அதுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. இதுதான் பிரதிஷ்டை வாழ்க்கை. அதனாலதான் இந்த சாமுவேல் தான் முதல் பெயர் சபா வரைக்கும் மொத்த இசர வேலையும் நியாயம் விசாரிக்கிறவனால் தான். ஒரு பக்கம் அவன் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பக்கம் அவன் ஒரு நியாயாதிபதி, இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவன் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவன். அந்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போனான். இதுக்கெல்லாம் ஒரே ரீசன் பிரதிஷ்டை. அப்போ இந்த தானியலுக்கும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவாகிய இவர்களுக்கும் ஆண்டவர் அவங்களை உயர்த்தி அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தில் உன்னதத்தினை கொண்டு போய் நிற்க வச்சதுக்கு காரணம் பிரதிஷ்டை. இப்போ இந்த ரெவலேஷன் எப்படி வந்துச்சு? இவனுக்கு ஏன் தானியலுக்கு இவ்வளோ வெளிப்பாட்டின் ஆவி வந்ததுன்னா, மறைவானவைகளை வெளிப்படுத்துகிறது தேவனாகிய கர்த்தருக்குரியது. புரிதல்ல, மறைவானதை வெளிப்படுத்துவது கர்த்தருக்குரியது. இவங்க வந்து இந்த பிரதிஷ்டையை கர்த்தருக்கு முன்பாக சரியாக வச்சதுனால ஆண்டவர் அவங்களோடு நிறைஞ்சிருந்தார், அவங்களை ஆண்டு கொண்டிருந்தார். அவங்களை கர்த்தர் அவ்வளவு தூரம் ஆட்கொண்டு இருந்ததுனால அவங்களுக்குள்ளே அவர் வந்து கம்ஃபர்டபுள் அவ்வளோ தூரம் ஃபுல்லாக இருந்தார். அப்படி இருந்ததுனாலே கர்த்தர் பார்க்கிற விதத்தில் இவங்களால் பார்க்க முடிந்தது. கர்த்தர் சிந்திக்கிற விதத்தில் இவங்களால் சிந்திக்க முடிந்தது. கர்த்தர் பேசுகிற விதத்தில் இவங்களால் பேச முடிந்தது. இதுதான் பிரதிஷ்டையின் ரெவலேஷன் வந்ததுக்கு காரணம். இந்த பிரதிஷ்டைக்கு அந்த ரெவலேஷனுக்கு தான் வித்தியாசம், சம்பந்தம். எப்படி இந்த பிரதிஷ்டை என்பது இப்படி ஒரு வெளிப்பாட்டின் அபிஷேகத்தை கொண்டு வந்ததுன்னா, அந்த பிரதிஷ்டை ஆண்டவரை அவங்களோடு அவ்வளோ தூரம் ஐக்கியமாக இருக்கிறதற்கு வழி நடத்துகிறது. அதனால அந்த ஆண்டவர் நிறைஞ்சிருக்கிறதுனால ஆண்டவருடைய சிந்தையோடு அவங்களால பேச முடிஞ்சது. ஆண்டவர் பார்க்கிறபடி மறைவானபடி இவங்களுக்கு வெளியரங்கமாக தெரிஞ்சது. அந்த க்ளோஸ்னஸ், புரிதல், ஆண்டவரோடு இருக்கிற அந்த நெருக்கம் ஆதாம கர்த்தர் உண்டாக்குனார். தன்னை போலவே தனது சாயலை உண்டாக்குனார். தான் படைத்தவைகளுக்கெல்லாம் அவனுக்கு பெயர் வைக்க சொன்னார். அவரை மாதிரி அவனால் இருக்க முடிஞ்சது. ஆனால் அந்த க்ளோஸ்னஸ் போன பிறகு அவனால் அந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியல. போயிடுச்சு, அந்த வெளிப்பாடு எல்லாம் போயிடுச்சு. அதுக்கு பிறகு எல்லாமே தடுமாற்றம். அவனுடைய பிள்ளைகள் ஒருத்தவன் இன்னொருத்தனை கொலை செய்கிறான், ஆதாமுக்கு தெரியலையே. ஆதாம் ஒன்றுமே தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. தன்னுடைய ஒரு மகன் காயின் இப்படிப்பட்ட சிந்தனையோடு இருக்கிறான் அவன் தெரியல. தன் தம்பியை கொலை செய்யணும்னு எண்ணத்தோடு இருக்கிறான், அதனால் அதை கூட ஆதாம்னால் கண்டுபிடிக்க முடியலையே. எவ்வளவு ரெவலேஷன் உள்ள மனுஷன், எவ்வளவு தூரம் கர்த்தருடைய படைப்புகளுக்கு பெயர் வச்சவன். தோட்டத்தை விட்டு வெளியில் வந்த பிறகு பாருங்கள், தன்னுடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் இருக்கிறாங்க, இவ்வளோ கொலை வெறியோடு ஒருத்தர் இருக்கிறான்றதை கூட அவனால் கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்ன? ஆண்டவரோடு இருக்கிற அந்த நெருக்கம் போன பிறகு எதுவுமே அவனுக்கு தெரியல. அப்போ அந்த ரெவலேஷன் எப்படி இவனுக்கு வந்துச்சு, அந்த வெளிப்பாட்டின் அபிஷேகம் எங்கிறது வந்துச்சுன்னா, அந்த நெருக்கம், ஆண்டவரோடு இருக்க நெருக்கம் தான் அதை அவனுக்கு கொடுத்துச்சு. அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சொல்கிறேன், ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்தால் ஆண்டவர் மறைவானவைகளை நமக்கு வெளிப்படுத்துவார். புரிதா? மறைவானவைகளை கர்த்தர் வெளிப்படுத்துவார், எல்லா விஷயத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். நம்ம கண்ணுக்கு மறைவானது எதுவுமே இருக்காது, கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுப்பார். அந்த நெருக்கம் தான் அந்த வெளிப்பாட்டுக்கின் காரியம். நான் எப்பவுமே சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாருமே புதிய ஏற்பாட்டிலே மற்றவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து ஒரு வரம், அது ஒரு அழைப்பு, எல்லாரும் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அவரவர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு தாங்கள் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கணும். புரியுது அவங்களுக்கு? நம்ம மற்றவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணுங்கிறது தீர்க்க தரிசன வரம், தீர்க்க தரிசன அழைப்பு. அதுதான் அடுத்தது, அது கர்த்தர் செலக்ட் பண்ணி அவரவர்களுக்கு தம்முடைய சித்தத்தின்படி கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் அவரவர்களுடைய வாழ்க்கைக்கு அவரவர்களை ஒரு தீர்க்க தரிசியாக இருக்கணுங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கைக்குரிய காரியத்தை குறித்து உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். அது இல்லாததுனால தான் என்ன செய்கிறாங்க, எங்கேயாவது மற்றவங்கள்ட்ட போய் ஏதாவது கேட்டு கஷ்ட குழப்பமாகி போயிடுறாங்க, யாராவது மிஸ்கைட் பண்ணி விட்டுறாங்க. இது அதுன்னு சொல்லி நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு தேவ நடத்தல் நமக்கு இருக்கணும், அந்த வெளிப்பாடு. அதுக்கு எப்போ உங்களுக்கு சாத்தியம்னா, ஆண்டவரோடு நெருங்கி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கைக்குரிய மறைப்பொருட்கள் எல்லாத்தையும் கர்த்தர் உலக வெளிப்படுத்தி கொடுப்பார். மறைவானவைகளை வெளிப்படுத்துகிறவர் கர்த்தர். நெருங்கி இருக்கும்போது அது வெளிப்படும். இவங்களுக்கெல்லாம் இந்த காரியம் வந்ததற்கு காரணம், இந்த அபிஷேகம் வந்ததற்கு காரணம் தானியேலுக்கு ஆண்டவரோடு அவனுக்கு இருந்த அந்த நெருக்கம் தான் அவனுக்கு அந்த வெளிப்பாடுகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அபிஷேகமாக அவனுக்குள் ஊற்றப்பட்டது. அதனால் இந்த நாட்களில் சொல்கிறேன், நம்ம ஆண்டவரோடு நெருங்கி நிற்கணும். பிரதிஷ்டை பண்ணீங்க, உங்களுக்குன்னு ஒரு பிரதிஷ்டை, பைபிள் வசனத்துக்கு ஒரு பிரதிஷ்டை, அடுத்தது உங்களுக்கென்ற ஒரு பிரத்யேகமான சில பிரதிஷ்டை. பைபிளுக்கு காமனாக நம்ம வசனத்துக்கு பிரதிஷ்டை பண்ணிக்கிற ஒன்று, அடுத்தது உங்களுக்குன்னு பிரத்யேகமாக சில விஷயத்தை ஆண்டவர் சொல்லி மற்றவங்களும் எப்படி இருப்பாங்க ஆனால் நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை தூண்டினார்னா அதில் நீங்கள் அப்படியே இருங்க, அதை பற்றி யோசிக்காது, யாரை பற்றியும் யோசிக்காதீங்க, நீங்கள் அதில் கரெக்டாக நில்லுங்க. மற்றவங்க அதை பற்றி நம்ம என்ன சொல்கிறத பற்றி யோசிக்கக்கூடாது. எனக்கு ஆண்டவர் இதை சொன்னார் இப்படி நான் இருக்கணும், அதில் கரெக்டாக இருக்கும். அதை நம்ம மற்றவங்க மேலே ஃபோர்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வாழ்ந்துட்டு போயிடணும், அது மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது, நம்ம வாழ்ந்துட்டு போகணும். அப்படி இருக்கும்போது நிச்சயம் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கை ஆண்டவரோடு நெருங்கி இருக்கும். எப்படி இந்த தானியேலுக்கு மறைவானவைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வெளிப்பாடின் அபிஷேகம் அவனுக்கு இருந்துச்சோ, அதே போல் நம்ம வாழ்க்கைக்குரிய காரியத்தை குறித்த வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் நம்மளோடு பேசுவார், நம்மோடு இடைப்படுவார், ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்து நம்மை நடத்துவார். அது ரொம்ப சரியான தேவ சித்தமாக இருக்கும். புரியுதா? அப்படிப்பட்ட வாழ்க்கை கண்டிப்பாக எல்லாரும் வாழ வேண்டும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவங்க எல்லாரும் ஆண்டவருக்கென்று பிரதிஷ்டையாய் வாழ்ந்தவர்கள். பருப்பு முதலான மரக்கறிகளையே புசிக்கிறோம்னு சொன்னாங்க. ராஜாவின் போஜனம் தங்களை தீட்டுப்படுத்தும் என்கிற காரியத்தினாலே அவர்கள் அதற்கு தங்களை விலக்கி கொண்டார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தீட்டுப்படுத்தக்கூடிய எல்லாவற்றுக்கும் நாம் விலகி ஜீவிக்கும்போது ஆண்டவர் நம்மை அந்த பிரதிஷ்டையை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். அந்த பிரதிஷ்டை ஆண்டவர் நம்மோடு நெருங்கி இருப்பதற்கு, ஆண்டவர் நம்மோடு தங்கி இருப்பதற்கு அது வழி நடத்துகிறது. அந்த பிரதிஷ்டையின் மூலமாக ஆண்டவர் கூட இருக்கிறதுனாலே நமக்கு காரியங்கள் வெளிப்படுகிறது. என்ன செய்யணும், எப்படி சொல்லணும், எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுப்பார். ஆண்டவரோடு நெருங்கி இருந்தால் தான் அது நமக்கு தெரியும், இல்லைன்னா நமக்கு தெரியாது. ஆண்டவருடைய சித்தம் நமக்கு புரியாது. ஆண்டவருடைய சித்தம் நமக்கு புரியாமல் நம்ம ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுத்தோம்னா அது நம்முடைய மொத்த வாழ்க்கையையும் டேமேஜ் பண்ணிடும். ஆண்டவருடைய நடத்துதலை, அவருடைய வெளிப்பாடுகள் நமக்கு இருக்கணும். அது இருந்தால் தான் நம்ம லைஃப்பில் கடைசி வரைக்கும் தேவ சித்தத்தில் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்தரிக்க முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒரு பிரதிஷ்டை பண்ணி கொள்வோம். ரெண்டு பிரதிஷ்டை சொன்னேன். ஒன்று, நம் கரத்தில் இருக்கிற வேத புத்தகத்திற்கு நம்முடைய பிரதிஷ்டை பண்ணி கொள்ளணும். இந்த புத்தகத்தின்படி நான் வாழுவேன், என் கையில் இருக்கிற வேத புத்தகத்தின்படி நான் வாழுவேன், இதில் ஒரு பிரதிஷ்டை பண்ணணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, உங்களுக்கென்று பிரத்யேகமாய் சில காரியத்தை கர்த்தர் சொன்னால் அது உங்களுக்குரியதாய் நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை செய்யணும். அதை மற்றவங்களுக்கு நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ஆனால் நம்ம வந்து அதை செய்யணும். அதில் மற்றவங்களை ஈடுபடுத்த முடியாது, பட் நம்ம அதில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம்மில் பிரியப்படுவார், நம்ம கூட தங்கியிருப்பார். அவர் கூட இருக்கிறதுனாலே உங்களுக்கு மறைவானவைகள் வெளியரங்கமாய் காணப்படும். நம்ம வாழ்க்கைக்கு நம்ம ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க முடியும், அது சாத்தியம். நம்ம வாழ்க்கைக்குரிய ஒவ்வொரு முடிவுகளும் ஆண்டவருடைய நடத்துதலின்படி நம்மால் செய்ய முடியும். அதற்கு யாருடைய ஒத்தாசி நமக்கு தேவையில்லை. நம்ம ஆண்டவரோடு நெருங்கி இருந்தால் போதும், ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுப்பார். எத்தனையோ விதங்களிலே எத்தனையோ பேர் மூலம் ஆண்டவர் பேசுவார், ஆனால் நம்மகிட்ட பேசுறது தான் ஃபைனலாக இருக்கும். நமக்கு அந்த ஒரு தெளிவு இருக்கும், ஆண்டவர் எனக்கு இதை செய்கிறார், இப்படி எனக்கு தீர்மானித்திருக்கிறார். அந்த தெளிவிலே நம்ம நடந்து செல்வோம், அது ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, பிரதிஷ்டை வாழ்க்கை எவ்வளவு மேலானது, பிரதிஷ்டைகள் எப்படிப்பட்டது, அதன் ஆசீர்வாதம் என்ன என்பதை நாங்கள் அறிய எங்களுக்கு உதவி செய்தீங்கப்பா. பெற்றோர் பண்ணுகிற பிரதிஷ்டை, அந்த பிரதிஷ்டைக்கு எங்களை நாங்கள் உட்படுத்தி கொள்ளுகிற காரியங்கள், ஒருவேளை பெற்றோர் பிரதிஷ்டை செய்யாமல் போனாலும் நாங்களாக மனப்பூர்வமாக எங்களை பிரதிஷ்டைக்கு உட்படுத்தி கொள்ளுகிற காரியங்கள், கர்த்தர் அதை எவ்வளவு தூரம் கனப்படுத்துகிறீங்க என்பதை நாங்கள் தானியேலுடைய வாழ்க்கையிலும் சாமுவேலுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பார்த்தோம். நாங்களும் அந்த பிரதிஷ்டைக்குள் மனப்பூர்வமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. யாருடைய வற்புறுத்தலின்படியும் நாங்கள் பிரதிஷ்டை பண்ணக்கூடாது, மனதார அந்த பிரதிஷ்டை வாழ்க்கையில் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காத்து கொள்ளுங்க. சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன்.